Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah rabbil alamin. Wal 'aqibatu lil muttaqin. Wassalatu wassalamu ala nabiyyina Muhammadin wa alihi wa sahbihi ajma'in. Amma ba'd, fa inna aftaqal hadith kitabullah wa ahsan al hadith hadi Muhammadin sallallahu alayhi wa sallam. Wa sharrul umuri muhdatsatuha wa kullu muhdatsatin bid'ah wa kullu bid'atin dalalah wa kullu dalalatin fi an-nar. Faqad qala Allah ta'ala fi al-Qur'an al-Azim wal Furqan al-Majid, fa'ud billahi minash shaytanir rajim. Ya ayyuhan nas ittaqu rabbakum alladhi khalaqakum min nafsin wahidah wa khalaqa minha zawjaha wa batha minhuma rijalan katheeran wa nisaa'a wa taqullaha alladhi tasaa'aluna bihi wal arham inna Allaha يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي அல்லாஹ்வுடைய மகத்தான பேரருளால் புனிதம் நிறைந்த இஸ்லாம் என்கின்ற சத்திய மார்க்கத்தை நம்முடைய உயிர் மூச்சாக ஏற்று வாழ்ந்து வருகிறோம். இஸ்லாம் போதித்து தந்திருக்கிற ஏராளமான அறிவுரைகளில் ஒரு அறிவுரை, அவ்வப்போது இறைவன் நமக்கு தந்திருக்கிற அறிவுரைகளை நினைத்து பார்க்க வேண்டும் என்கின்ற போதனை தான். இறைவன் திருமறையில் பேசுகிறான், وَإِن تَرُدُّوا نِعْمَةَ اللَّهِ அல்லாஹ்வுடைய அருட்பொடைகளை நீங்கள் என்ன ஆரம்பித்து விட்டீர்கள் என்றால், லா துஹ்ஸுஹா அதை உங்களால் எண்ணி முடிக்க முடியாது என்று அல்லாஹ் பேசுகிறான். இன்னொரு வசனத்தில் இறைவன் சொல்லும் பொழுது, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நீங்கள் எழுத ஆரம்பித்து நீங்கள் எழுதுவதற்காக கடலையே மையாக ஆக்கினாலும் அந்த கடல் என்கின்ற மை தீர்ந்து போகுமே ஒழிய இறைவனுடைய கட்டளைகளை உங்களால் எழுதி முடிக்க முடியாது. இறைவன் உங்களுக்கு செய்திருக்கிற கிருபைகளையும் கருணைகளையும் உங்களுக்கு இறைவன் செய்திருக்கிற அருட்கொடைகளையும் நீங்கள் ஒரு காலத்திலும் எழுதி முடிக்க முடியாது என்று இறைவன் பேசுகிறான். இந்த அளவுக்கு இறைவன் நமக்கு திட்டவட்டமாக தெரிவிக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம், நாம் வாழ்ந்து முடிக்கிற வரைக்கும் சாகிற வரைக்கும் படைத்தவன் செய்யக்கூடிய அருட்கொடைகளை நம்மளால் நினைச்சு முழுமையாக அதை தீர்த்துவிட முடியாது, அதில் முழுமையை காண முடியாது. ஆனால் அவ்வப்போது நாம் இறைவன் நமக்கு தந்திருக்கிற நமக்கு செய்திருக்கிற அருட்கொடைகளை நிச்சயமாக நினைத்து பார்க்க வேண்டும். ஆனால் நினைத்து பார்ப்பதற்கு தவறிவிடுகிறோம். அப்படி இறைவன் தந்திருக்கிற ஆக சிறந்த பெரும் பெரும் அருட்கொடைகளில் முதன்மையான அருட்கொடை என்று கூட சொல்லலாம், அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற பெற்றோர்கள். இஸ்லாம் முதன்மையான அருட்கொடை. இஸ்லாமிய மார்க்கம் இல்லாததால் பல பேர் உலகத்திலே வழிகேடர்களாக வாழ்ந்து வருகிறார்கள், நரகத்திற்குரிய பாவத்தை செய்து வருகிறார்கள், நிரந்தர நரகத்திற்குரிய காரியத்திலே கூட ஈடுபட்டு வருகிறார்கள். அல்லாஹ் அப்படிப்பட்ட அழுக்கில் இருந்தெல்லாம் நம்மளை காப்பாற்றி இஸ்லாம் என்கின்ற சத்திய ஜோதியை, ஒரு மார்க்கத்தை, ஒரு வழித்தடத்தை நமக்கு காண்பித்திருக்கிறான். இது ஆகச்சிறந்த ஒரு அருட்கொடை. அதற்கு பிறகு ஒன்று இருக்கும் என்றால் பெற்றோர்கள் என்கின்ற மிகப்பெரிய ஒரு அருட்கொடை. இந்த அருட்கொடைகளை நாம் எப்படி பார்க்கிறோம், எப்படி பாவிக்கிறோம், எப்படி அணுகி கொண்டிருக்கிறோம், இந்த விஷயத்தில் எவ்வளவு அலட்சியத்தோடு நாம் இருந்து வருகிறோம், இஸ்லாம் என்ன மாதிரியான அறிவுரைகளை இது சார்ந்து சொல்லித்தருகிறது, எப்படி எல்லாம் நம்மை எச்சரிக்கை செய்கிறது என்பதைத்தான் இன்றைய தினம் நாம் பார்க்க விரும்புகிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா அருட்கொடைகளையும் தந்த இறைவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது நன்றி செலுத்துவது அப்படின்ற ஒரு பண்புதான். இறைவன் தனக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். தனக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று ஆசைப்பட்ட இறைவன் பல வசனங்களிலே நீங்கள் பார்க்கலாம், எனக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள், அதே மாதிரி உங்களுடைய பெற்றோர்களுக்கும் நீங்கள் நன்றி செலுத்துங்கள் என்பதுதான் அல்லாஹ். அவ்வளவு உங்களுக்காக தியாகம் செய்தவர்கள், உழைப்பை சிந்தியவர்கள், முயற்சியை செலுத்தியவர்கள், உங்களுக்காக ஏராளமான கஷ்டங்களை துன்பங்களை சகித்து கொண்டவர்கள், பொறுத்து கொண்டவர்கள், அதிகப்படியாக உங்கள் மீது அன்பு செலுத்தக்கூடியவர்கள் உங்கள் பெற்றோர்கள் தான். இந்த உலகத்திலே உங்களுக்காக நீங்கள் விருப்பப்பட்டு ஆசைப்பட்டு ஒரு பருவத்திலே திருமணம் முடிக்கிறீர்கள், அந்த மனைவியை விட, அந்த கணவனை விட உங்களுக்கு ஆக சிறந்த மிகப்பெரும் பிரம்மாண்டமான ஒரு சொத்து என்றால் உங்களுடைய பெற்றோர்கள் தான். இதை புரியாமல், இதை அறியாமல் பல பேர் இந்த அருட்கொடைகளை சேதப்பட்டு இந்த அருட்படைகளை துன்பப்படுத்திக் கொண்டிருக்கிறோம், துயரத்திற்கு உள்ளாக்கி கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இஸ்லாம் என்ன மாதிரியான எச்சரிக்கைகளை நமக்கு விடுக்கிறது தெரியுமா? எவ்வளவு அறிவுரைகளை இது சார்ந்து நமக்கு தருகிறது தெரியுமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், மனிதனுக்கு அவனுடைய பெற்றோர்களை குறித்து நாம் வசியத் செய்திருக்கிறோம், கட்டளையிட்டிருக்கிறோம். அவனுக்கு சில விஷயங்களை நாம் உபதேசமாக பொழிந்திருக்கிறோம். அவனுடைய பெற்றோர் அவனை சிரமத்திற்கு மேல் சிரமப்பட்டு சுமந்தான். அல்லாஹ்வே இது மாதிரி வசனத்தை எந்த இடத்திலேயுமே சொல்லவில்லை. நபியை குறித்து இறக்கம் சொல்லவில்லை, மாணவர்களை குறித்து சொல்லவில்லை. ஒவ்வொரு பெற்றோர்களும், ஒவ்வொரு தாயும் தன்னுடைய கருவை, தன்னுடைய குழந்தையை சுமக்கும் பொழுது அல்லாஹ்வே சர்டிபிகேட் கொடுக்கிறான், அல்லாஹ்வே பேசுறான், அந்த தாய் உனக்காக சிரமத்திற்கு மேல் சிரமப்பட்டால், கஷ்டத்திற்கு மேல் கஷ்டப்பட்டால், மனைவியை விட, பிள்ளையை விட, சொல்லப்போனால் தந்தையை விட உன் தாய் உனக்கு நெருக்கமானவள். உனக்காக உயிரை இழக்கக்கூடிய அந்த தருவாயை கூட அவள் கடந்து வந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட தாயை இன்றைக்கு எவ்வளவு இழிவுபடுத்துகிறார்கள் மக்கள். இஸ்லாமியர்களாக இல்லாதவர்கள் ஏராளமான கொடுமைகளுக்கு ஆளாக்குகிறார்கள் பெற்றோர்களை. அதே நேரத்தில் இஸ்லாத்திலே இருந்து கொண்டு சத்திய மார்க்கத்தை ஏற்று வாழக்கூடிய மக்கள் கூட பல நேரங்களில் இந்த பெற்றோர்களை உதாசீனப்படுத்துகிறோமா இல்லையா, அலட்சியப்படுத்துகிறோமா இல்லையா, அசிங்கப்படுத்துகிறோமா இல்லையா, ஒரு இழிவாக, தரக்குறைவாக, ஏளனமாக நடத்துகிறோமா இல்லையா? யோசித்து பாருங்கள், எப்படியான நடைமுறை, எப்படியான செயல்பாடு என்று யோசித்து பாருங்கள். அல்லாஹ் இன்னும் விடல, அந்த வசனத்தில் தொடர்ந்து சொல்கிறான், உன்னுடைய பெற்றோர்கள் உனக்காக அந்த பால் கொடுக்கக்கூடிய தருவாய், அந்த ஆண்டுகள் 2 வருஷம், 2 வருஷ காலம் உனக்கு பாலை கொடுத்தவள், பாலினுடைய உற்பத்தியை இறைவன் சொல்கிறான். உலகத்தில் எந்த பிராணியாக இருந்தாலும் பால் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில் இருந்தால் அந்த பாலினுடைய உற்பத்தி, திருமறை குர்ஆனில் இறைவன் பேசுகிறான், இரத்தத்திற்கும் சாணத்திற்கும் நடுவில் இருந்து அந்த பால் என்கின்ற ஒரு திரவம் உதிரமாக அப்படியே கொட்டுகிறது. நாம் குடித்த பால், தாய்ப்பால், அது உண்டாகக்கூடிய தருணத்தை கூட இறைவன் அதை விளக்குகிறான் என்றால், இந்த அளவிற்கு தன்னுடைய இரத்தத்தை உனக்காக அப்படியே பொழிந்து தந்தவள் உன்னுடைய தாய். இப்படிப்பட்ட தாயை இன்றைக்கு எப்படி பார்க்கிறோம், தந்தையை எப்படி பார்க்கிறோம், நம்முடைய பெற்றோர்களுக்கு எவ்வளவு வாழ்க்கையில முக்கியத்துவம் கொடுக்கிறோம், அவர்களோடு கொஞ்ச நேரம் அன்பாக பேசியிருக்கிறோமா, ஆறுதலான வார்த்தைகளை புரிந்திருக்கிறோமா, அவங்களுடைய நோயை விசாரிச்சிருக்கிறோமா, அவங்களுக்கு தேவையான விஷயங்களை நாம் செய்து கொடுத்திருக்கிறோமா, முழுமையாக சும்மா கடமைக்கு, கண் மறைப்புக்கு, உலகம் பார்க்குது, ஊர் பார்க்குது, உறவு பார்க்குது, இப்படின்ற எண்ணங்கள் அப்பாற்பட்டு உண்மையிலேயே உலக தூய்மையோடு உளப்பூர்வமாக அல்லாஹ்வுக்கு பயந்து பெற்றோர்கள் மீது அன்பு செலுத்தி அவர்களை பார்க்கிறோமா? யோசித்து பாருங்கள், நமக்கு ஒரு சிரமமாக பார்க்கிறோம், நமக்கு ஒரு வேதனையாக பார்க்கிறோம், நம்ம தலையில விழுந்த பெரிய ஒரு துண்டு மாதிரி பார்க்கிறோம், பெரிய இடையூறாக அவர்களை பார்க்கிறோம். இப்படியான பார்வை ஒரு நலமான நபி வழிக்கு உட்பட்ட பார்வையா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எவ்வளவு வலியுறுத்துகிறான், இது சார்ந்து எவ்வளவு விஷயங்களை பேசுகிறான் அந்த வசனம் தான். அதே வசனத்தில் இறைவன் சொல்கிறான், அனிஷ் குருலி, எனக்கு நீ நன்றி செலுத்து, ஒளி வாடி தைக்க உன்னுடைய பெற்றோர்களுக்கும் நன்றி செலுத்து. படைச்சவனுக்கு நன்றி செலுத்த சொன்ன இறைவன், எனக்கு நீ நன்றி செலுத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிற இறைவன், அதற்கு பிறகு ஒரு ஆளை வைக்க வேண்டும் என்றால் பெற்றோர்களை கொண்டு வந்து வைக்கிறான். எப்படிப்பட்ட ஒரு ஒரு ஸ்தானம் என்று பாருங்கள், எப்படிப்பட்ட ஒரு தரஜாவை, எப்படிப்பட்ட ஒரு நிலையை அல்லாஹ் சொல்கிறான் என்று பாருங்கள். இந்த இடத்துல நபி அல்லாஹ் வைக்கல, நபிமார்களை வைக்கல, மாணவர்களை வைக்கல, மனைவியை, பிள்ளைய, ஊரை, உறவை, சொந்த பந்தத்தை, அண்டை வீட்டுக்காரர்களை யாரையும் வைக்கல, நண்பர்களை வைக்கல. எனக்கு நீ நன்றி செலுத்து, உன்னுடைய பெற்றோர்களுக்கு நீ நன்றி செலுத்து, அவர்களுக்கு நீ உபகாரம் செய், அவர்களுக்கு நீ பணிவிடை செய் என்று அல்லாஹ் வலியுறுத்துகிறான். அதை தொடர்ந்து சொல்கிறான், போய் இளையல் மசீர், எங்கிட்ட தான் தான் திரும்பி வருவேன், எங்கிட்ட தான் வருவேன், நான் சொன்னதின் அடிப்படையில் நீ செயல்படலன்னா, நான் கட்டளை விதித்ததின் அடிப்படையில் உன் வாழ்க்கையில நீ கட்டுப்பட்டு நடக்கிறன்னா, எங்கிட்ட தான் வருவேன், யோசிச்சு பார், சிந்திச்சு பார், அதை பயந்துக்க என்று அல்லாஹ் எச்சரிக்கை விட்டுகிறானே. இந்த வசனத்தை எல்லாம் உள்ளத்தில் ஏந்தி கொள்ளுங்கள். அருட்படைகள் பொதுவாகவே அனுபவிப்பதற்கு மட்டுமல்ல, அனுபவிப்பதற்கு மட்டுமல்ல, அதை அரவணைக்கவும் வேண்டும். கண் இருக்கிறது அனுபவிக்க மட்டுமா செய்வோம், அதற்கு ஒரு பாதிப்பு என்றால் டக்குன்னு அந்த எம கூட மூடுதில்ல, சின்ன ஒரு தோல் தான் அது கூட டக்குன்னு மூடுது, ஏன் இதை பாதுகாக்கணும்டா. அடுத்து
ஒரு தூசி வந்தாலும் கூட, ஒரு காற்று வேகமா அடிச்சாலும் கூட கண்ணு டக்குன்னு மூடுது பாத்தீங்களா? அருட்கொடைகளை பயன்படுத்துறது மட்டும் மேட்டர் இல்லை, அது விஷயம் இல்லை, அதை பாதுகாக்கணும், அதை அரவணைக்கணும். உலகத்திலே ஆகச்சிறந்த ஒரு அருட்கொடை பெற்றோர்கள், அவர்களை நாம் அனுபவிக்கிறோம், அவர்களை நாமே பயன்படுத்துகிறோம். ஆனால் அவர்களை பாதுகாக்கிறோமா, அவர்களை அரவணைக்கிறோமா? யோசித்து பாருங்க, எப்படியான நிலை இன்றைக்கு சமுதாயத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து கொண்டிருக்கிறது தெரியுமா? உண்மையிலேயே தாய் தந்தையை அவ்வளவு வெறுக்க ஆரம்பித்து விட்டார்கள் பல பிள்ளைகள், பல இளைஞர்கள், பல மக்கள் இன்றைக்கு கேவலமாக கீழ்த்தனமாக பார்க்கிறார்கள். தனது வாழ்க்கையில நண்பர்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள், நேரத்தை செலவழிக்கிறார்கள். தனது வாழ்க்கையில தான் கட்டிய மனைவி, இடையில வந்த மனைவி, இடையில வந்த கணவனுக்காக அவ்வளவு நேரத்தை செலவழிக்கிறார்கள், அவ்வளவு உழைப்பை சிந்துகிறார்கள், அவ்வளவு முயற்சியை செலுத்துகிறார்கள். தாய்க்காக நேரம் இல்லை, தந்தைக்காக நேரம் இல்லை என்றால் இவ்வளவு பெரிய ஒரு துரோகத்தை உலகத்தில் செய்து கொண்டு நாம் எப்படி முஸ்லீம் என்று சொல்ல முடியும்? யோசித்து பார்த்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்றைக்கும் பல நேரங்களில், பல இடங்களில் பல மக்களை பார்த்தால் பிள்ளைகளாக பல பேர் இருக்கிறார்கள். தான் பெற்றெடுத்த பிள்ளைகள் 1, 2, 3, 4, 5, 6, 10 வரைக்கும் பெற்றெடுத்த பிள்ளைகள் பல பேர் இருந்தும் கவனிப்பாரற்று விடப்படக்கூடிய பெற்றோர்கள், அவர்களுக்கென்று மருத்துவ உதவி செய்வதற்கு ஆட்கள் இல்லை, மனம் ஏங்கி அவர்களுக்காக கையேந்தி பிரார்த்தனை செய்வதற்கு ஆட்கள் இல்லை, அவர்களுடைய கஷ்ட நஷ்டத்தை கேட்டு தெரிவதற்கு ஆட்கள் இல்லை, அவர்களுக்கு ஆறுதல் சொல்வதற்கு ஆட்கள் இல்லை, அலைந்து திரியக்கூடிய ஒரு அவல நிலை. நடுத்தருவில விடப்படக்கூடிய பெற்றோர்களாக பல பேர் இருந்து கொண்டிருக்கிறார்கள், இஸ்லாமியர்கள், முஸ்லிம்கள். இன்னும் பல ஊர்களில் உண்மையிலேயே நடந்த சம்பவங்களை சொல்கிறேன். எனக்கு 4 குழந்தைமா 5 குழந்தை, எல்லாரும் என்னை வீட்டை விட்டு வெளியேற்றிட்டான். எல்லாருமே வந்து கண்காணிகள் கிடையாது, பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். பள்ளி வாசல் வாசல்ல நின்று கொண்டு எனக்கு ஒருவேளை சாப்பாடு பணி ஏதாவது செய்ய மாட்டீங்களா என்று கையேந்தக்கூடிய பெற்றோர்கள். இந்த சமுதாயம் எப்படி போய் கொண்டிருக்கிறது? சம்பாத்தியம், சொத்து பத்து, சுகம், மனைவி, பிள்ளை, இவ்வளவுதானா? இதுதான் வாழ்க்கையா? சொத்து பத்து, செல்வம், படிப்பு, மனைவி, பிள்ளை, இது மட்டும்தான் வாழ்க்கையா? பெற்றோர்கள் என்கின்ற ஒரு டிபார்ட்மெண்ட்டே மறந்து போகிறோமே, அவர்கள் இல்லாமல் நாம் இருக்க முடியுமா? அல்லாஹ் பாதுகாக்கணும். தனது தூதரை கூட இந்த விஷயத்திலே அல்லாஹ் ரபல்லாஹம் என்று அவ்வளவு சோதித்தான். மனசாட்சி தொட்டு யோசித்து பாருங்கள், நபியல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவருடைய பெற்றோர்களுடைய நிலை என்ன? உலகத்திலே இணை வைப்பவர்களாக வாழ்ந்து மரணித்த ஒரு துர்பாகியசாலிகளாக அவர்கள் இருந்தார்கள். அந்த பெற்றோர்களுடைய வாட்டம், அந்த தேட்டம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எவ்வளவு காலம் இருந்துச்சு. தான் பிறந்ததிலிருந்து சாகர வரைக்கும் தந்தையுடைய முகத்தை பார்க்காத ஒரு துர்பாகியசாலி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நமக்கு அப்படிப்பட்ட ஒரு ஒரு இழிவான நிலையா? நபியல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு சஹாபி வருகிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, என் தந்தை இறந்து போயிட்டாரு, அவர் மாதிரி சொர்க்கத்துக்கு போவாரா நரகத்துக்கு போவாரான்னு தெரியல. அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நேரத்தில் சொல்லுகிறார்கள், உன் தந்தை நரகத்தில் தான் இருப்பார், இணை வைப்பில் இறந்துட்டாரு. அந்த சஹாபி அழுதுகிட்டே போறாரு. அந்த சஹாபி அல்லாஹ்வுடைய தூதர் கூப்பிடறாங்க, அங்க வாங்க, உங்களுடைய தந்தை மட்டும் கிடையாது, என் தந்தையும் உங்கள் தந்தையும் நரகத்தில் இருக்கிறாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நினைவுபடுத்துகிறார்கள் பாருங்கள். தூதர் என்ற அல்லாஹ் என்னை கூட விட்டு வைக்கலப்பா, என் தந்தையாக இருந்தாலும் சிறுக்களை இறந்திருக்கிறார், அவ்வளவுதான், அதனால நரகத்தில் இருக்கிறார். நபியல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் அவர்களுடைய உள்ளத்துல அந்த வாட்டம் அது குறையல. பல நேரங்களில் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள், அழுதிருக்கிறார்கள். தன்னுடைய தாய் தந்தைக்காக, அவருடைய பாவ மன்னிப்புக்காக பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹ் கடுமையாக கண்டிக்கிறான், நபியே, சிறுக்கில் இறந்து போன உன் பெற்றோருக்காக என்கிட்ட பிரார்த்தனை செய்ய வரியா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த பிரார்த்தனையை மறுக்கிறான், வெறுக்கிறான், புறக்கணிக்க வேண்டும் என்று சொல்கிறான், அதை செயல்படுத்தக்கூடாது என்று தடை விதிக்கிறான். இப்படிப்பட்ட நேரத்தில் ரசூல்லா, நான் அந்த கபரை போய் ஜியாரத்து செய்வதற்கு அனுமதி கேட்டேன், அதற்கு மட்டும் அல்லாஹ் அனுமதி கொடுத்தான் என்று சொல்கிறார்கள். நம்ம பெற்றோருக்கு இப்படிப்பட்ட நிலையா? நாம் அப்படி பெற்றோருடைய அன்பு இல்லாமல், பாசம் இல்லாமல், நேசம் இல்லாமல், அரவணைப்பு இல்லாமல் உலகத்தில் வாழ்க்கையை கழித்தோமா? நாம் பிறந்ததிலிருந்து வளர்கிற வரைக்கும், ஆளாக்குகிற வரைக்கும், நம்முடைய திருமண வாழ்க்கை உள்பட நாம் எவ்வளவுதான் அவர்களை வெறுத்தாலும் புறக்கணித்தாலும் அவர்கள் நம் மீது அவ்வளவு அன்பு செலுத்தினார்களே, இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம், இப்படிப்பட்ட மிக பிரமாண்ட மூன்று ஆண்டு காலம் வரைக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கு தந்தையினுடைய பாசம் என்றால் தெரியாது. யார் யாரோடமே எடுத்து வளர்த்தார்கள். தாயினுடைய தாய் பால் கூட அல்லாஹ்வுடைய தூதருக்கு புகட்டப்படவில்லை. அதிகமாக வாடகை முறையில் பால் கொடுக்கக்கூடிய பெண்மணிகள் என்று அரபுலகத்தில் இருந்தார்கள். இவர்களால் தான் ரசூலுல்லாஹ் வளர்த்தெடுக்கப்பட்டாங்க. பால் கொடுக்கப்பட்டு எப்படிப்பட்ட ஒரு இலை நிலையில் அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ் சோதிக்கிறான் என்று பாருங்கள். பெற்றோர்கள் குறித்து அவ்வளவு இஸ்லாமிய மாற்றம் அவங்க வலியுறுத்துகிறது. ஆனால் ரசூலுல்லாஹ்வுக்கே அப்படிப்பட்ட பாக்கியம் இல்லை. நமக்கு கிடைத்த அருக்குடையை நாம் எந்த நிலையிலே பார்த்து கொண்டிருக்கிறோம் யோசித்து பாருங்கள். இன்றைக்கு எவ்வளவு நேரத்தை அவர்களுக்காக செலவழிக்கிறோம். அவர்கள்ட்ட ஒரு தப்பை பார்த்தாலும் கூட, ஒரு தவறை பார்த்தாலும் கூட அதை திருத்தி கொடுக்கக்கூடிய அளவிற்கு நம்முடைய வாழ்க்கை அந்த நிலையில் இருக்கிறதா, அவர்களோடு பின்னி பிணைந்து இருக்கிறதா, ஒட்டி நடக்கக்கூடிய வாழ்க்கையாக இருக்கிறதா, அவர்களை ஒதுக்கக்கூடிய வாழ்க்கையாக இருக்கிறதா யோசித்து பாருங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய தூதரை வைத்து சொல்ல சொல்கிறான். உலகத்திலே தன்னுடைய பெற்றோருக்கு நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், உலகத்திலே தன்னுடைய பெற்றோருக்கு ஒரு மனுஷன் துன்பத்தை தருகிறான் என்றால், துயரத்தை ஏற்படுத்துகிறான் என்றால், இவன் தான் மிக பிரம்மாண்டமான பாவத்தை செய்த அயோக்கியன் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். இது ஒரு எச்சரிக்கை. இன்னும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் சில பேரை இந்த உலகத்திலே சபிக்கிறான், தன்னுடைய சாபத்திற்கு அவர்களை உள்ளாக்குகிறான். மன் லஅன வாலிதா, தன்னுடைய பெற்றோரை சபித்தவர்களை அல்லாஹ் சபிக்கிறான். இது ஒரு எச்சரிக்கை. இன்றைக்கு பெற்றோர்களை பார்க்கக்கூடிய முறை, அந்த அணுகுமுறை எந்த நிலையில் இருக்கிறது நம் சமுதாயத்தில்? பல இடங்களில் பல பிள்ளைகள், என் பெற்றோர்கள் வந்து என் தாய் வந்து சரியில்லை, எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்காங்க, பேசட்டுமே தாய் தானே, ஆட நீ சின்ன பிள்ளைகளை பேச பழகும் பொழுது உளறிட்டே இருந்தேடா, உன் பைத்தியம் சொன்னாலா அந்த தாய், உன்னை இழிவுபடுத்தினாலா, என் பையன் பைத்தியம் ஆயிட்டான்னு சொல்லி பைத்தியகார ஹாஸ்பிட்டலில் கொண்டு விட்டாளா, இல்லை இல்லை, உன் தந்தை உன்னை அப்படி கேவலப்படுத்தினாரா, அசிங்கப்படுத்தினாரா? வயோதிகத்தின் காரணத்தால், முதுமை பருவத்தின் காரணத்தினால மனுஷன் மீண்டும் வாழ்க்கையினுடைய வட்டத்திலே இயங்கிக் கொண்டிருக்கிற மனிதன் மீண்டும் குழந்தையை போன்று மாறுகிறான். மறதி அவனிடத்தில் அதிகமாகிறது, அவனிடத்தில் பலவீனம் அதிகமாகிறது, எலும்புகளும் தோல்களும் பலவீனமாகிறது, தோல் எல்லாம் சுருங்கி போய் வாழ்க்கையிலே மிகப்பெரிய புலம்புதலுக்கு ஆளாகிறான் ஒவ்வொரு மனுஷனும் இந்த முதுமை பருவத்தில். இந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இந்த முதுமை பருவத்தை அடையும் பொழுது உன்னுடைய தாயோ உன்னுடைய தந்தையோ அல்லது அந்த இருவருமோ அல்லது இருவரில் ஒருவரோ உனக்கு சுமையாக இருக்கும் பொழுது நீ அவர்களை நோக்கி சீ என்று கூட சொல்லிடாத. சீ சீ என்னமா இப்படி பண்ற, சீ என்னமா இப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி கூட சொல்லிடக்கூடாது. சீன்னு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது. எப்படி மனதை பக்குவப்படுத்துகிறது இந்த மார்க்கம் யோசித்து பாருங்கள். சீ என்று சொல்லாதுன்னு அல்லாஹ் சொல்றானே, ஏன் சொல்றான்? சீன்னு சொல்லக்கூடிய நிலை வரும், அந்த அப்படி வரக்கூடிய அந்த நேரத்தில் நீ சொல்லக்கூடாது. இதுதான் சொல்றேன். ஏன் உன்னை வளர்த்தெடுக்கும் பொழுது அவள் சொல்லலை அந்த சீ என்ற வார்த்தையை, உன்னை ஆளாக்கும் பொழுது, உனக்கு அன்பு செலுத்தும் போது, நீ வாங்கி எடுக்கும் பொழுது, நீ அவள் மேல சிறுநீர் கழிக்கும் பொழுது, நீ அவள் மேல உன்னுடைய கழிவை இறக்கும் பொழுது அவள் சீன்னு சொல்லலை. உன்னை பாதுகாத்தால, உன்னை அரவணைச்சால, உனக்கு அன்பு செலுத்தினால, உன் தாய் உன்னுடைய தந்தை தான் உன்னை பாதுகாத்தார்கள், நீ சீன்னு சொல்லக்கூடாது. எப்படிப்பட்ட ஒரு உன்னதமான உயர் ரகமான ஒரு அறிவுரை, ஒரு உபதேசம் என்று பாருங்கள். இதையெல்லாம் இஸ்லாம் ஏன் சொல்லுது? மனுஷன் அப்படி ஆளாகும், அவனுடைய சூழல் அப்படி தள்ளும். ஒரு பக்கம் மனைவி டார்ச்சர், இன்னொரு பக்கம் பிள்ளையினுடைய பாதுகாப்பு, எல்லாத்தையுமே கவனித்து ஒரு கட்டத்தில் நாம் என்ன செய்கிறோம் என்றால், இடையில் வந்த மனைவிக்காக, இடையில் பிறந்த குழந்தைக்காக பெற்றெடுத்த பெற்றோர்களை வீட்டை விட்டு விரட்டுகிறோம், அவர்களை ஒதுக்குகிறோம், வேண்டாம் என்று புறக்கணிக்கிறோம். தேவைப்பட்டால் அவர்களை ஒரு பைத்தியக்காரியை போன்று, பைத்தியக்காரனை போன்று ஹாஸ்பிட்டலில் சேர்க்கக்கூடிய அவல நிலை நடக்கிறது. உண்மையிலே நடந்த செய்திகள். இன்னும் தேவைப்பட்டால் ஒரேடியாக வீட்டை விட்டு விரட்டுவதற்கு முதியோர் இல்லத்தை அங்காங்கே கட்டி வைத்திருக்கின்ற காரணத்தால் அங்கு கொண்டு போய் சேர்த்து விடுகிறார்கள். பிள்ளையினுடைய பாசம் அவர்களுக்கு தேவைப்படாதா? மனசால ஏங்க மாட்டாங்க. 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம், 25 வருஷம், 30, 40 வருஷம் உன்னை வளர்த்து ஆளாக்கணும். நான் தான்டா சாப்பிட்டியான ஒரு வார்த்தை கட்டியா, மருந்து மாத்திரை தேவையான ஒரு வார்த்தை கட்டியா, நான் உனக்கு என்னடா அப்படி சுமையாக இருந்துட்டேன் நினைப்பாங்களா, நினைக்க மாட்டாங்களா? யோசித்து பாருங்கள். நாம் என்னத்தான் செஞ்சாலும் சரி, அவர்களுக்கு செய்யக்கூடிய பணிவிடை என்பது நிறைவடையாது. அல்லாஹ் செய்திருக்கிற மிகப்பெரிய ஒரு கிருபை, மிகப்பெரிய ஒரு அருள். ஒரு சஹாபி அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வருகிறார், அல்லாஹ்வுடைய தூதரே போருக்கு போகிறதுக்கு எனக்கு அனுமதி தாருங்க, எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. ரசூலுல்லாஹ் அந்த சஹாபிக்கு சொன்னாங்க, உனக்கு தந்தை இருக்கிறாரா? பலவீனப்பட்ட அந்த தந்தைக்கு நீ போய் பணிவிடை செய் என்று திருப்பி அனுப்புகிறார்கள். மறைமுகமாக ரசூலுல்லாஹ் நாடக்கூடிய விஷயம் என்ன? பெற்றோருக்கு பணிவிடை செய்வது போர்க்களத்திலே கலந்து கொண்டதற்குண்டான நன்மையை கூட பெற்றுத்தரும். இதை விட அதுதான் உனக்கு சிறந்தது. உன் தந்தையை அன்போடு விட்டுட்டு நீ வரக்கூடாது. அவர்களுக்கு செய்ய வேண்டிய உபகாரத்தை செய், பணிவிடையை செய், போ, திரும்பி போ என்று அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சஹாபியை அனுப்பி வைக்கிறார்கள். இது ஒரு சம்பவம். இதே மாதிரி பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்திலே ஒரு கட்டடத்தை பார்க்கிறார்கள். இது யாருக்குரியது? ஹாரிஸா பின் நுஅமான் என்கின்ற ஒரு சஹாபிக்குரியது. இந்த சஹாபி உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திலே திரும்பி வந்த பிறகு இந்த ஹாரிஸா பின் நுஅமானை சஹாபாக்களுக்கு அறிமுகப்படுத்துகிறார்கள். இவர் தன்னுடைய பெற்றோருக்கு பணிவிடை செய்த காரணத்தால் சொர்க்கத்திலே ஒரு மாளிகை இவருக்காக கட்டப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் இந்த ஹாரிஸா பின் நுஅமானை குடியேறி வைத்திருக்கிறான். உலகத்திலே பெற்றோருக்கு பணிவிடை செய்தவர்கள் சொர்க்கத்திற்கு நன்மாராயம் சொல்லப்பட்டவர்களை போன்றவர்கள். இதையெல்லாம் உள்ளத்தில் ஏந்தி கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் அஸ்மா பின் அபிபக்கர் என்கின்ற ஒரு சஹாபியை பெண்மணி, இவங்க வந்து அபூபக்கருடைய பிள்ளை. அபூபக்கருக்கு ரெண்டு மூணு மனைவிமார்கள், அதுல ஒரு மனைவியினுடைய பிள்ளை தான் இந்த அஸ்மா. இந்த அஸ்மா பின் அபிபக்கருடைய தாய் இஸ்லாத்திலே ஸ்டார்டிங்ல இணையல, ஆரம்பத்தில் இணையல. இந்த நேரத்தில் அடிக்கடி சந்தித்து கொள்வதற்காக அந்த தாய் வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதர்க்கு இந்த அஸ்மா ஃபத்வா கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, அடிக்கடி என்னுடைய தாய் என்னை சந்திப்பதற்கு வருகிறார், ஆனால் இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, இன்னும் ஏற்றுக்கலை. அவங்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்க, அவங்க வரும் பொழுது நான் அவங்க அரவணைக்கலாமா, அவங்களுக்கு உபகாரம் செய்யலாமா, உதவி செய்யலாமா? அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நேரத்திலையும் சொன்னார்கள், ஆமா, பெற்றோருக்கு பணிவிடை செய்வது ஒவ்வொரு மனுஷனுக்கு கடமை. அவங்க சிறுக்கிலேயே இருந்தாலும் சரிதான், ஆனால் அவர்களுக்கு செய்யக்கூடிய உபகாரத்தில், உதவிக்கரத்தில் நீ வந்து என்ன செஞ்சிடக்கூடாது, குறை வைத்து விடக்கூடாது. இப்படி உலகத்தில் சொன்ன ஒரு மார்க்கத்தை காட்ட முடியுமா? எவ்வளவு பேசுகிறது இஸ்லாமிய மார்க்கம். இறுதியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய கட்டளையை பாருங்கள். இறைவன் பேசக்கூடிய ஒரு வசனம், அல்லாஹ் தஆபுது இல்லா இயா, அல்லாஹ்வை தவிர நீங்கள் வேறு எதையுமே வணங்கக்கூடாது. ஒபில் வாலிதை நீ அஹ்சானா, நீங்கள் பெற்றோருக்கு பணிவிடை செய்ய வேண்டும். இம்மா எவ்வளவு கண்ணக இம்மா எவ்வளவு கண்ண இந்த கல்திவர் அவர்கள் அகதுகுமா கிலாகுமா, அவர்கள் இருவரோ அல்லது இருவரில் ஒருவரோ முதுமை பருவத்தை அடைந்து விட்டால் அவர்களை நோக்கி சீ என்று கூட நீங்கள் சொல்லிவிடாதீர்கள். நீங்கள் விரட்டி விடாதீர்கள். அவர்களை நோக்கி சங்கையான வார்த்தைகளை சொல்லுங்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை. இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு உள்ளத்திலே எச்சரிக்கையை ஏற்படுத்த வேண்டும். இறுதியாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஒரு செய்தியை பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து ஒரு சஹாபி கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய தந்தை எங்கிட்ட வந்து அதிகமாக பொருளாதார உதவி கேட்கிறார், நான் அவருக்கு செய்யலாமா? அல்லாஹ்வுடைய தூதரே, நான் எல்லா பணிகளையும் செய்கிறேன், அவருக்கு எல்லா உதவியையும் செய்கிறேன், எல்லா உபகாரத்தையும் செய்கிறேன், என்கிட்ட வந்து அவர் பொருளாதாரம் கேட்கிறார், நான் அவருக்கு கொடுக்கலாமா? அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வாசகத்தை பாருங்கள், அல் வாலிது, உன்னுடைய தந்தை என்பவர் ஹவுசத் அபுவாபில் ஜன்னா, சொர்க்கத்தினுடைய நடுவாசல், சொர்க்கத்தினுடைய நடுவாசல். இது சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி சொல்கிறார்கள், நீ தேவைப்பட்டால் அதிலே நுழைந்து கொள், இல்லை என்றால் அதை உடைத்து விடு. எப்படிப்பட்ட ஒரு வாசல்! பெற்றோர்கள் சொர்க்கத்தினுடைய நடு வாசல். சொர்க்கத்தில் பல வாசல்கள் இருக்கிறது. தொழுகையாளிகள் ஒரு வாசல் வழியாக செல்வார்கள், நோன்பாளிகள் ஒரு வாசல் வழியாக செல்வார்கள், ஹஜ்ஜை செய்தவர்கள் ஒரு வாசல் வழியாக செல்வார்கள். அதே மாதிரி சதக்கா புரிந்தவர்கள், சக்காத்தை கொடுத்தவர்கள், இவர்கள் ஒரு வாசல் வழியாக செல்வார்கள். அதே போல தாய் தந்தையை பராமரித்தவர்களுக்கு என்று ஒரு சிறப்பு வாசல் ஏற்படுத்தப்படும். இதிலே தாய் தந்தையை பராமரித்தவர்கள் மட்டும்தான் செல்ல முடியும். எப்படிப்பட்ட ஒரு உயர்தரமான ஒரு உன்னதமான தர்ஜாவை அல்லாஹ் மறுமையில் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். இப்படிப்பட்ட பெற்றோர்களை நாம் இழிவாக கருதலாமா? அவர்கள் சில வார்த்தைகள் நம்மிடத்தில் உரிமை மீறலிலே கூட ஈடுபடலாம், அதற்கென்று அவர்களுடைய உள்ளத்தை நோவினை செய்யலாமா? அவர்களை அசிங்கப்படுத்தலாமா? நாலு பேருக்கு மத்தியில் இழிவுபடுத்தலாமா? யோசித்து பாருங்கள். என் வாப்பா வந்து சரியில்லை, வயசாயிருச்சு, அவருக்கு வந்து பேச தெரியாது, உளருவாரு, உளரட்டுமே, உளரட்டுமே, என்ன இருப்பது உங்களுக்கு என்ன பிரச்சனை? இதனால உங்களுக்கு கௌரவம் குறைவா? சின்ன பிள்ளையில எவ்வளவு சேட்டை பண்ணிருப்போம், எவ்வளவு உம்பத்தனம் பண்ணிருப்போம், எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டவர் யார்? உன் தாய் இல்லையா? உன் தந்தை இல்லையா? எல்லாத்தையும் பொறுத்து கொண்டு உன்னை வளர்த்து கொண்டு உன்னை ஆளாக்குவதற்காக பாடுபட்ட அந்த பெற்றோர்களை இழிவுபடுத்துவதற்கு நாம் நினைக்கிறோம்னா, உண்மையிலேயே நாம் முஸ்லீம் என்ற வட்டத்தை விட்டு அந்த வரையறை விட்டு வெளியேறி போய் தான் இந்த வரம்பு வீரர்களை ஈடுபடுகிறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். இது மாதிரியான செயல்பாடுகளை விட்டு வெளியேறி வாருங்கள். உலகத்திலே பெற்றோருடைய சாபத்தை பெற்றுக்கொண்டு உலகத்திலே வாழ்வை நாம் பெற்றிருக்கிறோம் என்றால், உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால், இது பெற்றோருடைய சாபம் மட்டுமல்ல, படைத்தவனுடைய சாபத்தையும் சேர்த்து தான் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். மனைவிட்ட ஒரு மணி நேரம் பேச முடியுது, பிள்ளையை பார்க்கறதுக்கு வாழ்நாள் முழுவதும் உழைக்க முடியுதுன்னா, பெற்றோர்களுக்கு கொஞ்ச நேரம் அவர்களுக்காக செலவழிக்க முடியாதா? இன்னமா சாப்பிட்ட, இன்னும் உடம்பு நல்லா இருக்குதா, மருந்து மாத்திரம் தேவையா, காசு தேவையா, கொடுக்க முடியாதா? பிள்ளைகளாக பிறந்து நாம் அவர்களுக்கு என்ன செய்திருக்கிறோம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல இடங்களில் பல கட்டுப்பாடுகளை போட்டாலும், இறந்து போன மக்களுக்காக, இறந்து போன பெற்றோர்களுக்காக தர்மம் செய்வதை ரசூலுல்லாஹ் தடுக்கவே இல்லை. இறந்த பெற்றோர்களுக்காக பிரார்த்தனை செய்வதை ரசூலுல்லாஹ் தடுக்கவே இல்லை. சிறுக்கில் இறந்தால் மட்டும்தான் தடைய ஒழிய, அவர்களுக்காக வாழ்நாள் முழுவதும் நாம் தர்மம் செய்யலாம், அவர்களுக்காக ஏராளமான நன்கொடைகளை வாரி வழங்கலாம், அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யலாம். இதையெல்லாம் மார்க்கம் அங்கீகரிக்குதுன்னா, அவ்வளவு கடமைகளுக்கு நாம் ஆளாக வேண்டும், அவ்வளவு கடமைகளை நிறைவேற்ற வேண்டும். ஆகவே பெற்றோர்கள் என்பவர்கள் நமக்கு வாழ்நாளில் தரப்பட்ட மிக பிரம்மாண்டமான வரப்பிரசாதம், இறைவனால் கொடுக்கப்பட்ட பேரருள். இந்த அருளை சேதப்படுத்தி விடாதீர்கள், கோபப்படுத்தி விடாதீர்கள், ஆத்திரப்படுத்தாதீர்கள், ஆவேசப்பட்டு அவர்களை இழிவுபடுத்தி விடாதீர்கள், அவர்களுடைய உள்ளம் நோவினை படக்கூடிய வகையிலே உங்கள் வாழ்க்கையை வழிநடத்தி விடாதீர்கள். அவர்கள் சொர்க்கத்தினுடைய மழிய வாசல், நடு வாசல் என்பதை உள்ளத்தில் ஏந்தி கொண்டு இவர்களை பணிவிடை செய்வது, உபகாரம் புரிவது உயர்ந்த அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவதற்கு சமம். இவர்கள் என்னதான் நமக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும், அட சொத்தே நமக்கு தராமல் போய்விட்டாலும் பரவாயில்லை, நான் அவர்களுக்காக உதவி செய்வேன், உபகாரம் புரிவேன், என்னுடைய கடமையை நான் நிறைவேற்றி விடுவேன் என்பதிலே கண்ணும் கருத்துமாக இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலத்தை செலவழிப்போமாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படி பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய நல்ல மக்களாக, சாலிஹீன்களாக உலகத்திலே ஒரு வாழ்க்கையை நமக்கு தருவானாக. வாஆக்ரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.